பிராணாயாமம் சொல்லும்போது எல்லா பிராணாயாமங்களும் என்ன பிராணாயாமம் என்ன மெடிடேஷன் என்ன தியானம் எது செய்தாலும் லாஸ்ட்ல வந்து பிரீத்லெஸ் தேதி உண்டாகும். அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் வந்து நாலு யோகங்களை வந்து ரொம்ப விசேஷமாக லாஸ்ட்ல சொல்லியிருக்கிறது பக்தி யோகம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னே என்னதுன்னா கர்மயோகம் கர்மசந்யாச யோகம், அது எழுந்து சாங்கிய யோகம், சாங்கிய யோகம் கழிஞ்சு விஸ்வரூபதர்சனம் கொடுத்து அடுத்ததாக வந்து அவர் பக்தி யோகத்துக்கு வர்றார். ஞான யோகம் பக்தி யோகம் ரெண்டும் தான் இல்லை. இந்த பக்தி யோகம் ஒன்றுனா நம்ம இங்கே நேரமாக படிச்சது, நம்ம இந்து தர்மம் எடுத்தாலும் சரி மற்றுள்ள மதங்களை எடுத்தாலும் சரி நேரமாக நம்ம படிக்கிறது முதல்ல பக்தியை படிக்கிறோம். அந்த பக்தி என்னான்னுன்னா இப்போ ரெண்டு ஸ்டேஜில் அந்த பக்தி இருக்கு. ஒன்று பிராகிருத பக்தி, இரண்டு விகிருத பக்தி, இந்த மூணாவது ஸ்டேஜ் வந்து பிரேம பக்தி. அப்போ பிராகிருத பக்தி தான் இங்கே இருக்கிற பக்தி அனைத்து. அடுத்ததாக விகிருத பக்தியும் இங்கே இருக்குது. விகிருத பக்தி என்னன்னா வேலு உந்தல் பின்ன சாமி ஆட்டம் அது எழுந்து இது பின்ன அக்னியில் சாடுதல் பின்ன மஞ்சப்பாது ஒழிக்கல் இது எல்லாம் விகிருத பக்தி. நீங்கள் இது ஒன்றும் பக்தி யோகத்தில் சேராது. அதே மாதிரி பிராகிருத பக்தி, பிராகிருத பக்தியும் நம்ம என்ன செய்யறோம் குளிக்கிறோம் குடும்பத்தை போடுறோம் கோவிலில் கிடந்து முழுகிட்டு சிக்கும் அது கிடந்து அப்புறம் பாயசம் வாங்கி சாப்பிட்டு போயிடுது. அது பிராகிருத பக்தி. இது ஒன்றுமே பகவான் கிருஷ்ணன் சொல்லலை. இந்த பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்க ஒரே ஒரு பக்தி பிரேம பக்தின்னு மட்டும்தான். அந்த பக்திக்கு பொங்கால போராண்டாம், சாப்பாடு போடாண்டாம், பின்ன என்ன பொங்கி கொடுக்க வேண்டாம், பூஜை புரஸ்காரம் ஒன்றுமே தேவையில்லை. அதான் பகவான் கிருஷ்ணன் அந்த கீதையிலே சொல்லியிருக்க பிரேம பக்தி. நம்ம இங்கே உள்ள பக்தி எல்லாமே எடுத்து புதை போட்டுருக்கோம், பிரேம பக்திக்கு வரும். இந்த பிரேம பக்தி எப்போ உருவாகும் அதுதான் இன்றைக்கு கூட கிளாஸ். பிரேம பக்தி வந்து ஒரு ஆளுக்கு உருவாகணுமா, முதல்ல கேவல கும்பகம் உருவான பிறகு தான் உருவாகும். அதாவது மனோநாசம், மனோநாசம் உருவான பிறகு தான் பக்தியே உருவாகுது. அதனால தான் சைவ சித்தாந்தத்திலே திருமூலம் லாஸ்டில் தான் என்ன சொல்லியிருக்க சைவ ஆகம பக்தி யோகங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இது முன்னே வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை. முன்னே சொன்னதெல்லாம் நம்ம இங்கே காட்டுற மூணு வித பக்தி தான், பிராகிருத பக்தி, விகிருத பக்தி, வைகிர பக்தி, அடுத்து என்னதான் பிரேம பக்தி ஒன்று நம்ம வரமாட்டோம். இந்த ரெண்டு பக்தியில தான் கிடப்போம். அப்போ இப்போ உள்ள பக்தியை பேர் என்ன? பிராகிருத பக்தி. என்னென்னா சாப்பிடுறது கோவில கண்டா கூப்பிடுவோம், காணாமல் எத்தனை நம்ம மட்டும் போய் தேடும். அது எழுந்து என்ன இந்த மாதம் மாதம் ரெண்டாம் வருஷத்தில் வரைக்கும் காவடி எடுக்கும், வேலு குத்தும், இதே மாதிரி ஊஞ்சல் ஆட்டவும் இதெல்லாம் தான் இங்கே உள்ள பக்தி எல்லாம். ஆக்சுவலி இது ஒன்றுமே பக்தியில் சேர்ந்ததே கிடையாது. இதெல்லாம் நமக்கு மோட்சம் தருமான கூட கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ முதல் முதலாக நீங்கள் என்ன செய்யணும், கேவல கும்பகம் உருவாக்கி எடுக்கணும். கேவல கும்பகம் எப்படி உருவாக்கி எடுப்பீங்க? அதுக்கு தான் சாங்கிய யோகத்தை பகவான் கொடுக்குது. சாங்கிய யோகத்தில் என்ன இருக்கு? அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தில் என்ன? யமா நியமா ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமம். இந்த எட்டு யோகங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மனோநாசம் உருவாகும். மனோநாசம் வராமல் யாருக்குமே இந்த யோகையில் ஒன்றும் போக முடியாது. இப்போ மனோநாசம் உருவாகிறதுதான் நம்ம முருகன் வந்து அருணகிரிக்கு உபதேசம் கொடுத்த சும்மா இருந்து சிவபுரம் சுந்தர் அப்படின்றதும் அதெல்லாம் அவங்க எத்தனையோ காலத்து ஜென்மத்துக்கு முன்னே யோகா எல்லாமே செய்து ஒரு ஸ்டேஜ் அடைந்த பிறகு தான் இவருக்கு இருந்தவங்க யார் அருணகிரி நாதவெல்லாம் வந்து இந்த நிலையை அடைஞ்சாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு சயின்டிஃபிக்கலாகவே என்ன செய்யணும், இதை கடைபிடிச்சுக்குவோம். அப்போ சயின்டிஃபிக்கலாக மூணு மாதிரி தான் முதல்ல என்ன அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். யமா நியமா ஆசன பிராணாயம். ஆசனங்கனா சுக ஸ்திர சுகம், சுகமாயிருக்கணும், ஸ்திரமாயிருக்கணும், சுகமாயிருக்கணும். அந்த ஒரு சுக ஆசனத்தில் இருந்தால் போதும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நட்டு வந்துருக்கணும், அதுதான் ஆசனம். அது வந்து பிராணாயாமம். பிராணாயாமத்தில் நம்ம இதாக சொல்லியிருக்கிற எல்லா பிராணாயாமங்களும் அதில் சேர்ந்தது தான். அதில் பல விதத்தில் ஜெக்கி வாசுதேவன் சொன்னாலும் சரி, சி ശ്രീ ശ്രീ രവിശങ്കർ അവതരിച്ചാലും ശരി, ഇങ്ങനെയുള്ള ആദി ഗുരുക്കന്മാർ വന്നിട്ട് പോകർ അഗസ്ത്യത് അപ്പിപ്പെട്ട മഹാൻ ഗുരുക്കര യോഗ എന്നാലും ശരി, ഏത് യോഗ ക്രിയ യോഗ എന്നാലും ശരി, ഏതാവും യോഗയിൽ കൂടെ നമ്മൾ എന്നെ ചെയ്തിരിക്കണം, പ്രാണായാമം ചെയ്ത് ശ്വാസത്തെ എന്നാ പോക്കുവരത്തെ ഇല്ലാമലാക്കും. ശ്വാസം ഇല്ലാമലാകുമ്പോൾ എന്നെ നടക്കും, മനോനാശം ഉണ്ടാകും. മനോനാശമാണ് മനോലയം. മനോനാശം ഉണ്ടാകുന്ന അർത്ഥം എന്നാ സമാധി ധാരണ ധ്യാനം സമാധി മൂന്നും താനാകവേ കിടക്കും. അപ്പം മൂന്നും കിടക്കുന്നതിനാകെ നിങ്ങൾ പ്രയത്നം പണ്ട വേണ്ട തേവയെ കിടക്കും. അതൊക്കെ നിങ്ങൾ പോസ്റ്റ് ബുദ്ധിക യോഗ എല്ലാം ചെയ്ത് വരുമ്പോൾ ആണ്ടൊക്കെ കിടക്കും. അപ്പടി കിടച്ച പിറകു മനോനാശം എല്ലാം കിടക്കുന്ന ഒരു എന്നാ കിടക്കുന്നത് യോഗയിലൂടെ സമാധി സമാധി നിലയിൽ കിടക്കുന്ന പിറകു നമുക്ക് പ്രേമഭക്തിക്ക് വരവ് ഇല്ലാമ ഇങ്ങനെ വന്നിട്ട് പ്രേമഭക്തിന്ന് ചൊല്ലി കൊഞ്ചം മന്ത്രങ്ങളെ ജപം പണ്ണ പ്രേമഭക്തി ഒന്നും വരാ. പ്രേമഭക്തി എപ്പോൾ ഉരുവാക്കുന്ന എപ്പോൾ നിങ്ങൾക്ക് മനോനാശം ഉരുവാച്ചോ അതിലിരുന്ന റിയൽ ഭക്തിയെ എന്നാ തുടക്കം അപ്പേരിപ്പെട്ടവങ്കാണ് നമ്മൾ ചൈതന്യ മഹാപ്രഭു, പിന്നെ തുക്കാറാം, ജ്ഞാനാബായ്, ചക്കുബായ്, പിന്നെ നിറയെ സുത്രകൾ ഒന്ന് രണ്ടിന് തമിഴ്നാട്ടിലെ 63 നായന്മാരും അതാണ് പിന്നെ 12 ആഴ്വാർമാർ ഇവർക്ക് എല്ലാമേ ഇത് പ്രേമഭക്തിയെ ഒരുക്കും മുന്നേ ഇന്ന് നിലയെ അടഞ്ഞതിനാണ് പ്രേമഭക്തിയെ. അപ്പോൾ നമുക്ക് ഇത് യോഗയുടെ നോക്കാം എന്നെ യോഹനയുടെ നോക്കം എന്നെ മനോനാശം മനോലയം മനോനാശം ഉണ്ടാണ് മനസ്സ് എന്ത തോട്ട്സും ഇല്ലാതെ ഒരു നിലയെ അടയുവതെന്നാണ് മനോനാശം. അപ്പോൾ തന്നെ കേവല കുംഭകം ഉങ്ങൾക്ക് ഉണ്ടാകും. കേവല കുംഭകം എന്ന് തന്നെ ശ്വാസം ഉള്ളിലും വരാതെ വെളിയിൽ പോകാൻ ഇന്ന സമയത്ത് നിന്നാവും നിങ്ങൾ പ്രേമത്തെ ഉരുവാക്കിയെടുക്കും. ലവ് അമ്മ സമയത്ത് ലവ് വരും ഉങ്ങൾക്ക് അല്ലാമ ലവ് വരവേ ചെയ്യാതെ. അപ്പോൾ ഉങ്ങളുടെ ഇപ്പോഴും ലവ് എല്ലാം പറയുന്നത് പാർഷ്യൽ ലവ്. പാർഷ്യൽ ലവ് എന്നാ എല്ലാവരും ആശയാല വരികിട ലവ് തന്നെ. അപ്പോൾ ചാപ്പാട്ടിലായിരുന്നാലും ശരി, പിള്ളേരിലായിരുന്നാലും ശരി, ഹസ്ബൻഡിലായിരുന്നാലും ശരി, മറ്റുള്ള ഏതായാലും എടുത്താലും എന്ത് ലവ് എടുത്താലും ഉങ്ങൾക്ക് ഏതോ ഒരു ആശയം കണ്ട ആശയാലും ലവ്. റിയൽ ലവ് ഏത് എന്ത് ആശയും ഇല്ലാമൽ ഇറവനോടുള്ള പ്രേമം തന്നെ റിയൽ പ്രേമം. അപ്പം ഇറവനോടെ ഭക്തി ദേവയാ പ്രേമം ദേവയാ പ്രേമമാക്കി നമുക്ക് ദൈവം. പ്രേമം ആരും ഇരുത്തി നമുക്ക് ആരുമേ കിടയാ. നമ്മൾ വന്നിട്ട് ഇപ്പോൾ ദൈവത്തെ കണ്ടാൽ പയന്നു ഓടുക അത് വരക്കൂടാതെ പ്രേമഭക്തി ഉണ്ടാകും. പ്രേമഭക്തി എന്നാ ഇറവൻ എന്നുടേ സ്വന്തം എനിക്ക് വേണ്ടിയേ എനക്കാകവേ ആശുപത്രി വന്നിട്ട് നമുക്ക് ബൈബിളിൽ എന്നാ ഒരു മണവാട്ടിയെ മാതിരി നമ്മൾ ഇരിക്കണം ഇറവനോട് ഇരിക്കുന്നത്. മണവാട്ടി ചെയ്യുന്ന ഏത് ഓ ഏ പുതുപ്പെണ് പുതു കല്യാണപ്പെണ് കല്യാണപ്പെണ്ണാക ഇരിക്കണം. എപ്പിടി ഭഗവാൻ യാര് എന്നുടേ മാപ്പിള അന്ത നിലയ്ക്ക് നമ്മൾ വളരെ എന്ന ചെയ്യണോ നമ്മൾ കൊണ്ടുവരണം. അപ്പം തന്നെ അത് ഭക്തി നമുക്ക് ഉണ്ടാകും. അപ്പൻ ഭക്തിയോ അമ്മ ഭക്തിയോ ഒന്നും നമുക്ക് എന്നെ ചെയ്യാത് നമ്മൾ കൂടുതൽ ഒരു അറ്റാച്ച്മെൻറ്റ് കൊടുക്കാതെ. അപ്പം റിയൽ അറ്റാച്ച്മെൻറ്റ് എന്നാണെന്നാൽ നമ്മൾ കണവൻ മനവി ഉറവ് എപ്പിടിയോ അത്തപ്പെട്ട മിച്ചമാര് അന്ത സ്റ്റേജിലേക്ക് തന്നെ മേലെ പോകണം. ഒന്നാലും എനിക്ക് ഇരിക്ക മുടിയാത് അത് യശോദയുടെ ഭക്തി എപ്പിടി അത് പിള്ളേരിലെ ഉണ്ടോ അത് പിള്ളെ പാസം തന്നെ യശോദയ്ക്കുള്ളത്. അപ്പം കൃഷ്ണ മന്ദിരിട്ട് വൃന്ദാവനത്തിലായിരുന്നു എങ്ങ പോകാം മധുരയ്ക്ക് പോകുന്ന സമയത്ത് യശോദ ആളുടെ ആളെ അഴുകി ചൊല്ല മുടിയാത് ഏതാണ്ട് അത്തനയ്ക്ക് പ്രേമഭക്തി അത്തനയ്ക്ക് അന്ന പാസം ഇന്ന പാസം നമുക്ക് ഇറവല്ല ഇരിക്കണം. നമ്മൾ ഇന്ന പാസം ഇപ്പോൾ എങ്ങനെ ഇരിക്കും ഒന്നെങ്കിൽ പൈസയിലെ ഇരിക്കും അല്ലെങ്കിൽ പിള്ളേരെ ഇരിക്കും അരുടെ സ്വത്തിലായിരിക്കും സുഖത്തിലായിരിക്കും ടെക്കലായിരിക്കും ഇതെല്ലാം തന്നെ ഇരിക്കും അത് ഇരിക്കൂടാതെ നമുക്കുണ്ടായ പാസം അത്തനെയുമേ ഇറയുമല്ല ഇരിക്കണം. അപ്പം അത് ഉരുവാകണമായിരുന്നാൽ ഉങ്ങൾക്ക് പ്രീത്തിലെ സ്റ്റേജ് ഉരുവാനായിരുന്നാൽ ഉരുവാകും. അല്ലാമ ഉരുവാകുകയും ചെയ്ത് അല്ലാമോ ഉള്ള ഭക്തി എല്ലാമേ യാരോ ഒരാൾ ഭക്തിയെ ചെന്നാകെ നമ്മളും അതേമാതിരി എന്ത് ചെയ്യണം. കൃഷ്ണരാമ ഗോവിന്ദാണ് വിളിച്ചിട്ട് നമ്മൾ അതൊക്കെ ബാക്കിലെ പെയ്റ്റ് തരും അത് നമുക്ക് പോകക്കൂടാതെ. ഏന്നാ നമ്മളുടെ ഭക്തി വരണമായിരുന്ന അന്ത പ്രേമഭക്തി അതിൽ കറക്റ്റ് അഷ്ടാംഗ യോഗം പണി അത് ഭഗവാൻ ചൊല്ലിരിക്കുന്ന അന്ത നാല് സ്റ്റേജസേയും കറക്റ്റാക്കി കൊണ്ടുപോകണം. നാല് സ്റ്റേജസേയും ഉരുവാക്കിയാൽ കർമ്മയോഗം അതെ അത് അതിന് ഇങ്ങനെ തമിഴിൽ എന്നെ ചൊല്ലുവാങ്ക தமிழில் அது நாலு யோகத்தை என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியாது. எத்தனை தடவை சொல்லி வந்தாச்சு. சரிகை கிரியை யோகம் ஞானம், சரிகை கிரியை யோகம் ஞானம்னு சொன்னால் ஒரு முரட்டு ஞானம் கிடையாது. இன்றைக்கி சொல்ல மாதிரி சூன்யம் சூன்யம் சொல்லிட்டு நடப்பாங்க. இறைவன் சூன்யம் ஒன்றும் கிடையாது. இறைவனை கூப்பிட்டால் அவன் வருவான். இறைவனை கூப்பிட்டு பேசலாம். இறைவனோட நம்ம மன்றாடலாம். இறைவனிலே அன்பை காட்டலாம். இறைவனிலே அன்பு நமக்கு திருப்பி கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். நம்ம குரு பரம்பரையை அதை செய்து காட்டியிருக்காங்க. இப்போ மகா அந்த ராமகிருஷ்ணன் அவசர் அவர் வந்துட்டு என்ன காளியே விழித்து காளியே பிரத்யட்சமாகினான். காளியினுடைய அந்த அனுபவத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. காளியை எப்பவுமே பார்க்க முடிஞ்சது. சுவாமி பேராங்க அப்படி கோதாபுரி ஞானத்தை கொடுத்த பிறகு கோதாபுரிக்கு போகிறோம். அந்த காளியினுடைய பக்தி போயிருக்கு. காளியை பற்றி தெரியாது கோதாபுரிக்கு. ஆனால் நான் அத்வைதவாதி. எனக்கு வந்து டுவாலிட்டி கிடையாது. நான் துவைதா அத்வைதவாதியாகும். நான் தான் பிரம்மன் சொல்லி நடந்த ராணத்தை காட்டினார். ஒரு வயத்து வழியில் அவரால் தாங்க முடியல. தெரியலையா யார் தெரியுமா? தெரியாது. கோதாபுரி வந்து பெரிய ஞானி. கோதாபுரி தான் ராமகிருஷ்ணருடைய குருநாதர். அவர் என்ன செய்யணும்னா ராமகிருஷ்ணருக்கு நிறைய சமாதியை கொடுத்தார். கொடுத்து அந்த சுகத்தை அனுபவிச்ச கூட திருப்பி அவர் கான்சியஸில் வராது. அந்த பாடு ஓம் காளி ஜெய காளி சொல்லி ராமகிருஷ்ணர் பாடிட்டே இருக்கார். அப்போ தான் தோதாவது கேட்குறது இவரை நீ சப்பாத்தி பருத்தி இவருக்கு தீரலையான்னு கேட்கும். அந்த காலத்தில் அங்கே பருத்தி சப்பாத்தி பருத்தி எப்படி கையை கையில் எப்படி தட்டி தட்டி தான் பருத்துவார். அப்போ இன்னும் உனக்கு இந்த பாடலில் பாடி பாடி சப்பாத்தி பருத்தி தீரலையா உனக்கு நான் அந்த அத்வைத ஞானமே கிடச்சி விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் அதுக்கு அட்டன் பண்ணீங்க அந்த ஏன் வந்துட்டு இப்படியெல்லாம் நீ அடிக்கிறேன்னு அவன் கேட்குறான். அந்த டைமில் தான் ராமேஸ்வரருக்கு ஒரே துக்கம். எனக்கு அம்மா இல்லையா? எனக்கு காலையிட்ட போய் சொல்லி அம்மா எனக்கு குருநாதர் எப்படி திட்டிக்கிட்டார் நீ உண்டு மா இல்லையா நீ காட்டிக்கும். அன்னைக்கு தான் நைட்டில் என்ன தோதாபுரிக்கு ஒரே வயிறு வலி வயிற்று வலி வயிற்று வலி வந்து ஐயோன்னு உழிக்காது. அத்வைதவாதி பெரிய ஞானி அவர் கண்டு ஐயோன்னு கூப்பிடு உழிக்காது. உழிக்கிட்டு கங்கையில் சாடி இறக்கிறதுக்கு போகிறார். அந்த கங்கையில் தண்ணியே இல்லை. தண்ணியை கொஞ்சம் முட்டளவு தான் தண்ணி. நடு கங்கையில் போய் முழுகி சாக போகிறாரு. அங்கேயும் முட்டளவு தான் தண்ணி. அப்படியே இருக்க தகுந்த தான் தேவி பிரதர்ஷமாக கோதாபுரி நான் இல்லையேன்னு நினைச்சியா? நீ உன்னுடைய இது நீயே இதை என்னை புரிஞ்சுக்கோ நான் உண்டும் என்று உனக்கு புரிஞ்சுக்கோ என்று சொல்லிட்டு தரிசனம் கொடுக்கும். தரிசனம் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகி உங்களுடைய மைண்டு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி ரொம்ப சந்தோஷமாகிட்டு இவர் வீட்டு வெளியில் கடையில் ஏறி வராது. வயிற்று வெளியில் செய்கிறது அவர் வந்துட்டு பாடியாரு ஓ காளி நீ காளி. அப்போ தான் ராமகிருஷ்ணன் சார் நாலு மணிக்கு என்ன செய்கிறார் ஒரு கப் சாயை மாற்றி வர்றார். டீ குருவுக்கு கொடுக்குறது. இங்கே வரும்போது என்ன அக்னி வளர்ந்துட்டுருக்கு. பயங்கர தனுப்புள்ள ஏரியா அக்னி வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் இருந்து இவர் பாடு ஓம் காளி ஜெய காளி. அவர் தான் இங்கே சிஷ்யம் கேட்குறான். குருநாதா நீரும் சப்பாத்தி வர தொடங்கியாச்சா? நீரும் சப்பாத்தி வர தொடங்கியாச்சான்னு கேட்க. இதுதான் உண்மையான சம். அப்போ நமக்கு வந்துட்டு இங்கே எல்லாரும் சூன்யவாதம் 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 சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சூன்யத்துக்கு அப்பாற்பட்டது இறைவன். அதனால் நம்ம ஒருக்கருமே சூன்யம் 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 என்று மனதை கொண்டு என்ன செய்யக்கூடாது. ஒரு நிதீஸ்வர மதத்தை உருவாக்காது. உங்களோட மனதுக்குள்ள ஒரு நிதீஸ்வர வாதத்தை உருவாக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்தது ஆதிசங்கரன். ஆதிசங்கரன் வந்தது கேதர்நாத் வழி. கேதர்நாத்தில் இருந்து குருவாயூருக்கு வராது. குருவாயூரில் வந்த வழியே காலடிக்கு ஆகாசகமன வழி வரும்போது குருவாயூர பிறகு நடையில் வந்தது புதோன்னு கீழே வந்துட்டார். அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்குது உனக்கு வந்து அத்வைதவாதி என்ற ஒரு அகமா ஆணவமா இந்த வழியை போகும்போது ஏன் இறங்கி போகல? இந்த வழியை நீ பறந்து போவியா? இறங்கடான்னு சொல்லு. அப்போ நம்மளுடைய ஆணவம் தான் இந்த ஞானத்தை உருவாக்கு. நான் அடைந்து விட்டேன். இங்கே நிறைய ஆத்மாக்கள் வந்து இப்போ இருக்கிறவரா ஞானிகள் எல்லாம் சேர்ந்து எதுகிறாங்க. நான் வந்துட்டு அடைஞ்சு விட்டேன் சொல்லிட்டு சூன்யவாதத்தை திருப்பி நடக்கிறாங்க. சூன்யவாதம் நமக்கு ஒதுக்கலுமே இறை அனுபவத்தை தராது. மூச்சு மூச்சு இல்லாத ஒரு நிலையை நம்ம இருக்கிறோம். மைண்ட்லெஸ் மைண்ட் அந்த மைண்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறோம். அது ஒருக்கல் இறை நிலையாக தராது. அதுக்கு அப்பாற்பட்டது தான் பக்தின்னு சொல்லுது. அந்த பக்தி ஏது? பிரேம பக்தி. அதுக்கு தான் பகவான் கிருஷ்ணனே இரண்டாவது அவதாரம் எடுத்தான். கிருஷ்ணன் இரண்டாவது கலியுகத்தில் அவதாரம் என்ன அவதாரம் இருக்கு? ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா திருப்பி ஒரு அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம் தெரியாது? என்ன அவதாரம் எடுத்தார்? கிருஷ்ணன் எடுத்த அவதாரத்துக்கு பேர் என்ன? சைதன்ய மகாபிரபு. தெரியுமா? சைதன்யார் வெஸ்ட் பெங்கால பிறந்து உலக வங்கம் கிருஷ்ண பிரேமியாக கிருஷ்ண பக்தியை உருவாக்கினவர் சைதன்ய மகாபிரபு. திருப்பி அவதாரம் எடுத்தார். எதுக்காகன்னு சொன்னா, உலகத்துக்கு யோகையோ ஞானமோ முக்கியம் கிடையாது, பிரேம பக்தி தான் முக்கியம்னு சொல்லி திருப்பி எடுக்காரு. அப்படிதான் ராதாகிருஷ்ண பிரேமத்தில் வந்து அவர் என்ன செய்யார்? அந்த நிலையை அடைஞ்சு அவர் எங்கே சமாதி ஆகிறார், எங்கே உடம்பே ஒளியாக்கி போகிறார், எங்கே ஒளியாக்கி போகிறார் தெரியாது. ஒரீசையில் எங்கே? புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்குள்ள போகிறாரு ஒளியாக. புரி ஜெகநாத க்ஷேத்திரம். இந்த மகாவதார் பாபாஜியினுடைய யோகா எப்படின்னு சொன்னால், வெறும் கொஞ்சம் வாட்சி பயிற்சி ஒன்றும் கிடையாது. இந்த நாலு ஸ்டேஜஸும் இல்லை, நாலு நிலையும் வரும்னு சொன்ன அர்த்தம் மீனிங் என்ன? சரிகை, கிரியை, யோகம், ஞானம். அடுத்தாக என்ன? பராபக்தி, கர்மயோகம். அடுத்த என்ன? சாங்கிய யோகம், ராஜயோகம், அதாவது பக்தி யோகம். நாலு யோகங்களும் வரும், பக்தி யோகத்தோடு ஞான யோகம். இத்தனையும் வந்தால் மட்டும்தான் ஒரு ஜீவன் பூரண நிலை அடையும். அதான் அல்லாமல் இந்த ஜீவனுக்கு பூரண நிலை அடைய முடியாது. அதனால் இத்தனையும் நிலை நம்ம அடையணும். அடைந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை அடைய முடியும். அப்போ பக்தி யோகத்தில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? பக்தி யோகம் ப்ராக்டிஸ் பண்ணதோன்றா ஜபா இறைவனை. இறைவனை உங்களுக்கு எந்த இதில் சுகம் உங்களுக்கு தேடுவீங்க? இறைவனை எப்படி நீங்கள் எந்த ரீதியில் நீங்கள் வழிபடுவீங்க தெரியாது. வழக்கு கொடுத்துட்டு ராமராம கோவித்தான் போகலாம். சரி, இந்த ஆத்மா வந்து வளர்ச்சி அடையணும் இல்லையா? அப்போ இந்த பிரேம பக்தி உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த ரீதியில் எந்த மெத்தடில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க? சாதா மெடிடேஷன் பண்ணிட்டு இப்போ அப்படி இருக்கு. ஏன்னா அதில் பக்தியிலே வரல. நீங்க உங்களுக்கு இஷ்டமான தேவதையாது அப்படி ஒன்றும் இல்லை. கிருஷ்ண தேவதை ராமகிருஷ்ணவாசர் காளியை வழிபட்டாங்க. நம்ம யாரை வழிபடுறோம்? அவர் சிவனை வழிபடுறாங்க. நம்ம நீங்க யாரு? துர்க்கை அம்மையை வழிபடுறீங்க. அம்மானு சொல்லி வழிபடுறீங்க. அம்மையை கண்டு பயம் உண்டா எப்படி? பார்க்கலையே, பார்த்தா தானே பயம். அதாவது சரிக்கு அந்த ஆத்மீகத்தில் விசிஷ்டாத்வைதம் உருவாகும். விசிஷ்டாத்வைதம் என்னால் என்ன? இறைவன், துவைதம், அடுத்ததாக என்ன? அத்வைதம். அவன் உருவமாகவும் இருக்கிறான், அரூபமாகவும் இருக்கிறான். இறைவனை எந்த வடிவத்திலையும் உங்களுக்கு வழிபடும். அதில் வந்துட்டு அம்மையாகவோ அப்பனாகவோ பின்ன மணவாளனாகவோ. இயேசுநாதர் எப்படி வழிபட்டார்? இறைவனை அப்பனாக. சீடர்கள் எல்லாம் என்ன வழிபட்டாங்க? மணவாளனாக வழிபட்டாங்க. மணவாளன் என்ன? மாப்பிள்ளையாக. ஆண்டாள் எப்படி வழிபட்டார்? இறைவனை மணவாளனாக வழிபட்டார். பின்ன இது பக்த மீரை கிருஷ்ணன் எப்படி வழிபட்டாங்க? மணவாளனாக, எவ்வளவு தோழனாக வழிபடலாம், கோழியாக வழிபடலாம், அது உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டுக்கு அனுசரித்து வழிபடும். அப்படி வழிபட்டால்தான் அந்த இறைநிலையை பூர்த்தி எரிக்க முடியும், பூர்ணமாக அனுபவிக்க முடியும். இப்போ வெறும் அத்வைத ரூபத்தில் வழிபடும் போது இறைவனுடைய ஒரு பாகம் மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்கணும். மொத்தமாக நீங்கள் அந்த இறைநிலையை அனுபவிக்கணும் என்றால் அந்த பெரிய ஒரு பக்தியை நீங்கள் பிரேம பக்தியை உருவாக்கணும். பிரேம பக்தியை உருவாக்கும் போது அந்த இறைவனோடு உள்ள அந்த நிலை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. அத்வைதவாதிகள் அத்தனையுமே ஒரு ஸ்டேஜ் கடைஞ்சதை என்ன செய்வாங்க, இறந்தே போயிடும். எப்படி இறப்பாங்கன்னா சுயசடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போதும், இனி நம்ம இருக்காண்டாம் எல்லாம் சொல்லிட்டு அவங்க என்னதோ அடைஞ்சாங்க இருக்கிற ஃபீலிங்கில் எல்லாமே தற்கொலை பண்ணி போடுவாங்க. அதுதான் அது தற்கொலைக்கு ஆளாவாங்க. ஏன்னா அந்த பிரேம பக்தியில் வரவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க அப்படி ஆகாமல் எப்பவும் அந்த இறைநிலையே அனுபவித்து 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 அவங்க என்ன செய்வாங்க, அந்த பூரண நிலையை அடைந்து உடம்பே ஒளியாக்கி போவாங்க. அதை துக்காராம் இப்படி போனார், மகானே தேரை கொண்டு வந்து தேரிலே ஏறி போனார். நம்ம ராவணிக்கடிகள் எப்படி போகிறாங்க, ஜோதியாகவே போகிறாங்க. நம்ம எவரு மாணிக்க வாசகர் எப்படி போகிறாரு, சிதம்பரத்தில் எப்படி போகிறாரு, ஜோதியாக. அப்படி நம்ம எல்லாரும் ஒரு ஜோதியாக போகணும். எல்லாம் இந்த பூமியில் விழுந்து ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கினோம், ஏதோ என்னெல்லாமோ காட்டணும்னு சொல்லிட்டு லாஸ்டில் என்ன செய்ய, நம்ம எப்படி ஒரு வியாதியை உருவாக்கி மரணத்தை உருவாக்கி ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம போக வேண்டிய தேவையே கிடையாது, போகக்கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், பகவானில் ஒரு பிரேம பக்தியை உருவாக்கணும். இன்றைக்கு நம்ம சப்ஜெக்டே பிரேம பக்தி. பிரேம பக்தியை உருவாக்கி யோகை எல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் கூடும், இறைவனை அடையாத முடியும். சில தேவையில்லாத எல்லாரும் கொஞ்சம் யோகா செய்வே கண்ணை முடிட்டுருக்கேன், என்ன தியானம் கிடையாது தூக்கிட்டு இருக்கு, அது வந்துட்டு உங்களுக்கு வராது. அப்போ மந்திர யோகம் உருவாகுது எப்போ, யோகையில் பகவான் கிருஷ்ணனே என்ன சொல்லாது, யஜ்ஞத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டமான யஜ்ஞம் ஏது, யஜ்ஞங்களில் யஜ்ஞம்னா ரொம்ப யாகங்கள்லாம் நடத்துவாங்க, இந்த யாகங்கள் ஒன்றும் நீங்கள் நடத்த வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு முக்கியமான ஒரு யஜ்ஞம் சொல்லுகிறேன், அந்த யஜ்ஞம் ஏது, ரொம்ப இஷ்டமான ஒரு யஜ்ஞம் ஏது சொல்லுங்க, தெரியாது. ஜப யஜ்ஞம், யஜ்ஞங்களிலே எனக்கு முக்கியமானது ஜப யஜ்ஞம். அப்ப யோகங்களிலே எனக்கு முக்கியமானது, நான் யோக என்னெல்லாமோ யோக சொல்லி வந்திருக்கேன், அந்த யோகையிலே எனக்கு முக்கியமானது பக்தி யோகம். இப்ப இது ரெண்டும் தான் நமக்கு லாஸ்ட்ல இந்த ஆத்மாவை என்ன செய்யும், பூரண நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து நேரம் சொன்ன பக்தி அல்ல. இப்போ நேரம் உள்ள பக்தி எப்படி, அது விகிருதமான பக்தி, வைகிருத பக்தி. அந்த பக்தியில் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் என்ன செய்வீங்க, கொஞ்சம் பந்தங்களை தான் உருவாக்கி வைப்பாங்க. உங்களுடைய ஆசைகளை வந்துட்டு என்ன செய்வீங்க, அந்த பக்தியில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு தேவையாக உள்ளதெல்லாம் வாங்குறதுக்கு படிப்பீங்க. ஏன்னா பிரேம பக்தியில் என்ன இல்லை, பிரேம பக்தியில் என்ன இல்லை, அதில் வந்து எந்த விரக்தியும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, அன்பு மட்டும்தான். அந்த அன்பினால் நம்ம என்ன செய்யணும், இறைவனை நம்ம வழிபட்டு அந்த சரணாகதிக்கு வரும். அப்போ பிரேம பக்தி நமக்கு தேவை. பிரேம பக்தி இல்லாமல் எந்த அத்வைதம் நம்ம பேசினாலும் அது வந்துட்டு பூரணமாகும், அதனால்தான் ராமானுஜனுடைய ஹிஸ்டரி. ராமானுஜன் அங்கே வந்தது எதுக்கு? ஆதிசங்கரனுடைய அத்வைதத்தை என்ன செய்யறதுக்கு? என்ன செய்றாங்க? அத்வைதத்தை என்ன செய்றாங்க? ஆதிசங்கரோட அத்வைதத்தை என்ன செய்றாங்க? என்ன செய்யறாங்க? கண்டிக்கிறான், மறுக்கிறான். எதுக்கு நான் அத்வைதம் மட்டுமல்ல இறைவனுடைய நிலை. இறைவன் எப்படி இருக்கிறான்? விசிஷ்டாத்வைதமாக இருக்கிற. விசிஷ்டாத்வைதம் என்ன? அவன் உருவமாகவும் அரூபமாகவும் இருக்கிறான். அதில் தான் பன்னிரண்டு ஆழ்வார்மார்கள் வாரது விசிஷ்டாத்வைதத்தை பரப்புதுக்குறான். அப்போ விசிஷ்டாத்வைதம் மீனிங் என்ன? இறைவன் உருவமாகவும் இருக்கிறான், உருவமற்றவனாகவும், ரெண்டும் நமக்குள்ளது. அப்ப அந்த நிலையை நம்ம அடையணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? பிரேம பக்தி நம்ம உருவாக்கணும். அதனாலதான் எங்கேயும் கோயிலும் அதுபோல வைஷ்ணவ சித்தாந்தத்தையே உருவாக்குனது யாரு? ராமானுஜர் சேஷம். ராமானுஜருக்கு பிறகுதான் இதெல்லாம் மாறும். இங்க ஆதிசங்கர் என்ன செய்தாரு? அத்வைதத்தை உருவாக்குனார். ஏன்னா லாஸ்ட்ல அவரே ஃபெயிலூராய் என்ன செய்தாரு? அத்வைதம் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துக்கு நடக்காது. என்ன செய்தார்? என்ன பாடினார் தெரியாது. பஜகோவிந்தத்தை முதல்ல கொண்டு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இதே முட்டாள் பயில கோவிந்தனை பஜியன். ஏன்னா அத்வைதவாதி இலாஜில் பாடினார். எப்படி முட்டாள் மனமே என்ன கோவிந்தனை பஜனை பண்ணு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அதை முட்டாளே கோவிந்தன் ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் தராது. அத்வைதம் ஓதித்து நடந்தாலும் சூன்யவாதத்தை சொல்லி நடந்தாலும் உனக்கு பிரயோஜனம் தராது. இப்ப சூன்யவாதம் நம்ம அத்வைதம் வந்து சூன்யவாதம். சூன்யவாதம் என்ன? என்ன புத்தர் சொன்ன அதே வேர்ட்ஸ் தான் இங்க அத்வைதம் சொல்லிட்டு நடக்குது. புத்தருக்கு பிறகுதான் யார் வாரா? ஆதிசங்கரர் வார. இப்ப புத்த மதத்துல இருக்கிறத கண்டிக்கிறதுக்கு வேண்டிய ஆதிசங்கரன் வரா. ஏன்னா ஆதிசங்கரன் அந்த அத்வைதத்தை என்ன செய்யாது? வந்து தோல்வி அடைஞ்சிட்டு தோல்வி ஆயிடுச்சு. அப்பதான் இவருக்கு திருப்பி பாட தொடங்கினார். ஏது உள்ள கோவில் எல்லாம் உருவாக்கினார் யாரு? ஆதிசங்கரன். அவர் முதல் முதலா உருவாக்கின கோவிலுக்கு பேர் ஏது கோவில்? கொல்லூர் முகாம்பிகை ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டம் பண்ணார். அடுத்ததாக அவர் உருவாக்கின கோவில் எது? கோவில் எது தெரியுமா? பத்ரிநாத். பத்ரிகா நாராயணனை உருவாக்கினார். அன்னைக்கு அங்கே இருந்த ஒரு புத்த சிலை இருந்த புத்த சிலையை தூக்கி தூரம் போட்டுக்கிட்டு அங்கே கிருஷ்ணனை வந்துட்டு பிரதிஷ்டம் பண்ணார் பத்ரிநாத். அப்போ அங்கே அந்த அளவுக்கு என்னாச்சு? அத்வைதம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்? இறைவன் வந்து துவைதவாதியும் இல்லை அத்வைதவாதியும் இல்லை. நல்லா புரியும். இறைவன் துவைதவாதியும் இல்லை அத்வைதவாதியும் இல்லை. ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அந்த பொருளை வந்துட்டு நம்மால் என்ன செய்ய முடியாது? பூரணமாக அனுபவிக்க முடியாது. அப்போ பூரணமாக அனுபவிக்கிற மாதிரி தான் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வரணும்? பிரேம பக்தி இருந்தால் மட்டும்தான் பூரணமாக அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிச்ச ஆத்மாக்கள் தான் நிறைய ஆத்மாக்கள் இங்கே இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் இருக்கு, வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருக்கு, குமார மதத்தில் இருக்கு. இப்போ நிறைய சித்தாந்தங்கள் இங்கே இருக்காங்க. அதில் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் எடுக்குமா இருந்தால் சொல்ல முடியாது. நிறைய ஆளுகள், நிறைய மகான்கள். அது ஒரு உதாரணம்னா நம்ம இங்கே பாண்டுரங்கனுடைய இதில் அந்த பாண்டுரங்க பக்தியிலேயே எத்தனை ஆத்மாக்கள் வந்து நிலை அடைஞ்சாங்க. தாசர்கள் அந்த பேர் அவங்க. இங்கே வந்துட்டு நம்ம சைவ சித்தாந்தத்தில் யாரு? திருஞான சம்பந்தத்தொட்டுள்ள கொஞ்சம் எத்தனை பேர்? நாயன்மார்கள். அவங்க அடைஞ்சாங்க. அது மட்டுமா, சும்மா நிறைய சித்தர்களான அடைஞ்சாங்க. ஏன்னா அதனால நீங்க யோகா மட்டும் உண்மை என்று பூரணமா நினைக்காதீங்க. யோகா உங்களுக்கு எது எதுக்கு உள்ளது? உங்களுடைய உடம்புக்கு உள்ளது, அடுத்தது என்ன, உங்க மனதுக்கு உள்ளது, உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள விழிப்புணர்வு. ஏன்னா ஆத்மாவுக்கும் மேலான ஒரு பரமாத்மா இருக்கு, அந்த பரமாத்மாவை அடையாளமா இருந்தால் இத்தனையும் போகாதா, கொஞ்சம் யோகா பண்ண உடனே போகாதா, 24 மணிக்கு யோகம் பண்ணாலும் போதும். நம்ம என்ன செய்யணும், பிரேம பக்தியோடு கூடி அந்த இறைவன், இறைவன்கிட்ட கேட்கணும், எனக்கு உன்னை பற்றி தெரியாதப்பா, நீயே என்ன செய்யணும், உன்னை வெளிப்படுத்து. நமக்கு தெரியாது இறைவனை பற்றி ஒன்று, நம்ம வந்து இங்கே படிச்சிருக்கிறதெல்லாம் வந்து வெறும் என்ன சின்ன ஒரு பூசு மாறு. ஏன்னா இதுக்கு அப்பாற்பட்டதான் அந்த நிலை. அதனால் நம்ம கோர்ஸாக என்ன, இறைவன் தான் கேட்க வேண்டிய, இறைவன் தான் நம்ம கேட்கணும், உன்னை நான் எப்படி பாடினா, உன்னை எப்படி தியானம் பண்ணா, எப்படி யோகா பண்ணால் எனக்கு கிடைக்கும் அப்பா, அந்த பிரேம பக்தியில் அழணும். அழுதால் மட்டும்தான் உன்னை பெறலாமே.